So some of you may wonder why after all these 28 years of conferences I've suddenly started sitting on the platform.
Na paathu 38 varshangal conference ku piragu திடீரென்று சகோதரர் மேடையில் உட்கார ஆரம்பித்து விட்டார் என்று சொல்லி உங்களில் ஒரு சில நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
It's not because I became a pastor or a bishop.
நான் பாஸ்டராக மாறிவிட்டேன் அல்லது பிஷப்பாக மாறிவிட்டேன் என்பதனாலே அல்ல.
Because these brothers were kind enough that my ear is not damaged with all that loud speaker
பக்கத்தில் உட்கார்ந்து என்னுடைய காது சேதமாகாதபடிக்கு சகோதரர்கள் இன்மீது இறக்கப்பட்டு இடத்தை மாற்றி கொடுத்திருக்கிறார்கள்.
And so I don't have to climb up and down the steps every time.
ஆகவே நான் படியிலே ஏறவும் இறங்கவும் இப்பொழுது அதிகமாய் தேவை இருக்காது.
You know, when we get older, our body becomes weaker.
நமக்கு வயது ஆக ஆக சரீரம் பலவீனம் அடைந்து கொண்டே போகிறது.
The Bible says in 2 Corinthians 4:16.
வேதம் 2 கொரிந்தியர் 4:16-ல் சொல்கிறது
that our outer man keeps on decaying.
நம்முடைய புறமான மனுஷன் அவன் அழிந்து கொண்டே போகிறான்.
2 Corinthians 4:16. It keeps on wearing out.
புறம்பான மனுஷனானது அழிந்து கொண்டே இருக்கிறது.
And even the apostles, their body became weaker.
அப்போஸ்தலர்களுக்கு கூட தங்களுடைய சரீரம் பலவீனமாகிக் கொண்டே வந்தது.
In the Old Testament, Moses was a very strong man when he was 120 years old.
பழைய உடன்படிக்கை காலத்திலே மோசே 120 வயதாகிய மிகுந்த வலிமுள்ள ஒரு மனிதனாக இருந்தான்.
Testament, it is not like that.
ஆனால் புது உடன்படிக்கையிலே அப்படி இல்லை.
But it says here the best part is our inner man is being renewed every single day.
ஆனால் மேன்மையான பகுதி என்னவென்றால் இந்த 16 வசனத்திலே வாசிக்கிறோம் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது.
So just like the outward man becomes weaker and weaker every day, the inward man becomes stronger and stronger. Should become strong.
புறமான மனுஷன் எப்படி நாளுக்கு நாள் பலவீனம் அடைந்து கொண்டே போகிறானோ அதுபோல உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலமாய் கொண்டே போக வேண்டும்.
For the outward man to decay, we have to do nothing.
பிரமான மனுஷன் நாளுக்கு நாள் பலவீனம் அடைந்து செல்வதற்கு நாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை.
It will automatically become weaker and weaker and weaker.
தானாகவே அது பலவீனம் அடைந்து கொண்டே போகிறது.
I remember when I first came for the conference in Tuticorin in 1983.
முதல் முறையாக தூத்துக்குடி கான்ஃபரன்ஸுக்கு 1983 ஆம் ஆண்டிலே நான் வர ஆரம்பித்தேன். நினைவு அங்கே செல்கிறது.
I used to travel 16 hours in the bus overnight from Bangalore.
Bangalore irundhu Thoothukudiki busile andha kaalathu bus nadithu paargal 16 mani neram naan prayanam seidhu kondu varuven.
All the bumpy roads.
Appozhu ulla road time nadithu paargal gundum kudiyumana roadgal than.
We reach here at 10 o'clock in the morning and the meeting has already started.
Naangal inga indha bus engalude bus inge vandhu serum bodhu mani 10 irukkum yerkada inga paattu aarambithu viduvargal.
Those days I could do that.
அந்த நாட்டில் உடனே நேரடியாக வந்து செய்தியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அப்பொழுது நான் பலம் இருந்தது.
Because I was only 43 years old.
அப்பொழுது எனக்கு 43 வயது தான் இருந்தது.
So now I'm 72. It's not so easy to do it.
ஆனால் இப்பொழுது 72 வயது ஆகிவிட்டது. இப்பொழுது அவ்வளவு எளிதாக எனக்கு காரியங்கள் இல்லை.
I think I can still do it, but it's not so easy.
ஆனால் இப்பொழுதும் நான் அதே போல நான் செய்ய முடியும் என்று நான் நம்புகிறேன். நான் அவ்வளவு எளிதாக என்னால் செய்ய முடியாது.
But the main thing which rejoices my heart is that in the new covenant our inner man can be changed according to this verse every single day.
ஆனால் என்னை பிரதானமாய் சந்தோஷமடைய செய்கிற காரியம் என்னவென்றால் இங்கே உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட முடியும்.
So since the last conference till now 365 days have gone.
கடந்த கான்ஃபரன்ஸுக்கும் இப்பொழுதும் நடக்கிற கான்ஃபரன்ஸுக்கும் இடையிலே 365 தினங்கள் ஒன்றோடி விட்டது.
I know my body has become weaker.
என்னுடைய சரீரம் பலவீனம் அடைந்திருக்கிறது என்பதை நான் உணர முடிகிறது.
I don't worry about that. God gives us help to serve him.
அதை குறித்து நான் கவலைப்படுவதில்லை. ஏனென்றால் அவருக்கு ஊழியம் செய்வதற்கு ஆரோக்கியத்தை தேவன் கொடுக்கிறார்.
God has helped me amazingly in 45 years I have never missed a single meeting anywhere in the world because of sickness.
பத்தி இந்த ஆண்டுகளாக இந்த உலகம் முழுதுமாக எந்த ஒரு இடத்திலும் ஒரு கூட்டத்தையும் கூட வியாதிப்பட்டது நிமித்தமா தவற விட்டதே கிடையாது.
That is God's goodness.
அது தேவனுடைய இரக்கம்.
And I'm traveling all the time.
நான் எப்பொழுதும் பிரயாணம் பண்ணி கொண்டே இருக்கிறேன்.
But more than that.
அதை காட்டிலும் அதிகமாக
in these 365 days since last year's conference.
கடந்த கான்ஃபரன்ஸ் முடிந்து இந்த 365 நாட்களிலே
I need to ask myself.
என்னை நானே கேட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது.
Did my inner man get renewed every single day of these 365 days.
இந்த 365 நாட்களிலே ஒவ்வொரு தனி நாளிலேயும் என்னுடைய உள்ளான மனுஷன் புதிதாக்கப்பட்டிருந்தானா?
Did I become a better person every day?
ஒவ்வொரு நாளும் நான் சற்று மேன்மையான நல்ல ஒரு மனிதனாய் மாறினேனா?
That is a very high standard.
அது மிகுந்த உயரமான ஒரு நிலை.
That's what Paul says. Our inner man is being renewed every single day.
உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான் என்று பவுல் சொல்கிறார்.
He is not saying it should be.
புதிதாக்கப்பட வேண்டும் என்று சொல்லவில்லை.
He says it is being renewed.
புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று சொல்கிறார்.
That is not automatic.
அது தானாக நடைபெறுவதில்லை.
Paul could say that about his life because he was so wholehearted and radical.
பவுல் தீவிரமானவராய் மிக முழுதியமானவராய் இருந்தபடியால் அவருடைய வாழ்க்கையை குறித்து அவ்வாறு சொல்ல முடிந்தது.
I want to ask you,
உங்களை நான் கேட்கிறேன்,
has your inner man been renewed at least during the last one year?
கடந்த ஒரு ஆண்டிலாவது உங்களுடைய உள்ளான மனிதன் புதிதாக்கப்பட்டானா என்று நான் உங்களை கேட்கிறேன்.
During the last 365 days,
கடந்த 365 நாட்களிலே.
You see, Pongal always comes at the beginning of a new year, and that's good for us to evaluate ourselves.
Pongal என்பது எப்பொழுதும் புது வருஷத்தில் வருகிறது. ஆகவே
every year,
ஒவ்வொரு வருஷமும் புது வருஷத்தில் இந்த பொங்கல் வருகிறது. ஆகவே நம்மை நாமே நிதானித்து அறிவது நல்லது.
And it's a good thing to ask ourselves.
நம்மை நாமே கேட்டு பார்ப்பது நல்லது.
Have I become a more Christ-like person in the last one year?
கடந்த ஒரு ஆண்டிலே நான் இன்னும் அதிகமாக கிறிஸ்துவை போல மாறி இருக்கிறேனா?
How to find out?
அதை எப்படி கண்டுபிடிப்பது?
Shall I tell you?
நான் சொல்லட்டுமா?
Ask your wife.
உங்கள் மனைவியை கேட்டு பாருங்கள்.
Have I become a better husband?
நான் நல்ல கணவனாய் மாறி இருக்கிறேனா?
In the last one year.
கடந்த ஒரு ஆண்டிலே.
Ask your husband.
உன்னை கணவரை கேட்டு பாருங்கள்.
Have I become a better wife, more Christ like in my behavior at home?
என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய நடத்தையிலே இன்னும் கிறிஸ்துவுக்கேற்ற விதமாய் நான் மாறி இருக்கிறேனா என்று உங்களுடைய கணவன் மாறி கேட்டு பாருங்கள்.
Children,
பிள்ளைகளே,
ask your parents.
உங்கள் பெற்றோரை கேட்டு பாருங்கள்.
Have I become a better son, more Christ-like son and daughter?
நான் நல்ல மகனாக மகளாக கிறிஸ்துவை போல ஒரு மகளாக மகனாக மாறி இருக்கிறேன் என்று உங்களுடைய அப்பா அம்மாவை கேட்டு பாருங்கள்.
Parents, ask your children.
பெற்றோரே உங்களுடைய பிள்ளைகளை கேட்டு பாருங்கள்.
Have I become a better father and mother to you in the last one year?
கடந்த ஒரு ஆண்டிலே நான் நல்ல மேன்மையான தகப்பனாக தாயாக அப்பா அம்மாவாக மாறி இருக்கிறேன் என்று நீங்கள் கேட்டு பாருங்கள்.
You know, just like in school,
பள்ளியை போலவே
we want our children to get promoted once every year.
ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒருமுறை அவர்கள் தேர்ச்சி அடைந்து அடுத்த வகுப்புக்கு செல்ல விரும்புகிறோம்.
You don't want your children to sit in the same class every year.
ஒவ்வொரு வருஷம் அதே வகுப்பிலேயே தங்கிவிட வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதில்லை.
How will you be like it if your child is in first standard this year, next year, next year, 2-3 years and still in first standard?
இந்த வருடமும் முன்னாம் வகுப்பு, அடுத்த வருடமும் முன்னாம் வகுப்பு, அடுத்த வருடமும் முன்னாம் வகுப்பு என்று சொன்னால் எப்படி உங்கள் பிள்ளைகள் அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்?
You will feel very disturbed.
அதை குறித்து அதிகமாக நீங்கள் தொந்தரவு சலனப்படுவீர்கள், வருத்தப்படுவீர்கள்.
Father and mother will be disturbed. My son, my daughter sitting in the same class for 3 years.
ஐயோ, 3 வருஷமாக ஒரே வகுப்பில் என்னுடைய மகன் மகள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி தகப்பனும் தாயும் வருத்தப்படுவார்கள்.
Aren't you happy when your child says, I got a promotion?
அப்பா அம்மா, அடுத்த வருஷத்துக்கு நான் தேர்ச்சி அடைந்து சென்று விட்டேன் என்று சொன்னால் நீங்கள் சந்தோஷமாக இல்லையா?
I passed the examination.
நான் தேர்வுல பயிற்சி தேறிவிட்டேன்.
I'm going to the higher class next year.
அடுத்த வருஷம் அடுத்த வகுப்புக்கு போகிறேன் என்று சந்தோஷமாக பிள்ளை சொல்லும் பொழுது உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா?
Our heavenly father also wants to see the same thing in his children.
நம்முடைய பரம தகப்பனும் கூட தம்முடைய பிள்ளைகளை குறித்த விஷயத்தில் இதே காரியத்தை அவர் எதிர்பார்க்கிறார்.
Maybe there are people who have a fight with you.
உங்களோடு கூட சண்டை போடுகிற மக்கள் இருக்கலாம்.
Do they know that as far as you're concerned you have no fight with them?
ஆனால் அவர்கள் அறிந்திருக்கிறார்களா, உங்களை பொறுத்த மட்டும் நீங்கள் உங்களை பொறுத்த மட்டும் நீங்கள் அவங்களோட கூட சண்டை போடுவதில்லை என்பதை அறிந்திருக்கிறார்களா?
Have you become a more forgiving person this year, last
year? இந்த வருஷத்திலே கடந்த வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் அதிகமாக மன்னிக்க கூடிய நபராய் மாறி இருக்கிறீர்களா?
Are you able to love your enemies better now?
இப்பொழுது உங்களை சத்துருக்களை அன்னும் அதிகமாக நேசிக்க முடிகிறதா?
Has your thought life become purer in the last one year?
கடந்த ஒரு ஆண்டில் உங்களுடைய சிந்தை வாழ்க்கை பரிசுத்தமாய் மாறி இருக்கிறதா?
If not,
இல்லை என்றால்,
then something is seriously wrong with your life.
உங்களுடைய வாழ்க்கையில் சீரியஸாக ஏதோ ஒரு தவறு இருக்கிறது.
Cuz backsliding does not happen suddenly.
பின்வாங்குதல் என்பது திடீரென ஏற்படுவது என்று அல்ல.
Slowly you go back, 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 back.
கொஞ்சம் கொஞ்சமாக நழுவி 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 பின்வாங்கி போகிறீர்கள்.
Now, in earthly schools, there is no backsliding.
பூமிக்குரிய பள்ளிகளிலே உலகத்திற்கு உள்ள பள்ளிகளிலே ஸ்கூல்களிலே பின்மாற்றம் என்பது கிடையாது.
You can't be in 7th standard now and go to 3rd standard after 1 year.
நீங்கள் இப்போ 7ஆம் வகுப்பு படித்து விட்டு அடுத்த வருஷம் பின்வாரி போய் விட்டேன்னு சொல்லி 3ஆம் கிளாஸ்ல போய் உட்கார முடியாது.
Maximum you'll stay in the 7th class 7th standard for 5-6 years.
அதிகபட்ச பின்மாற்றம் என்று சொன்னால் 5 அல்லது 6 ஆண்டுகள் 7ஆம் வகுப்பிலேயே நீங்கள் தங்கி விடுவீர்கள்.
But you can't backslide to 6th standard or 5th standard.
ஆனால் பின்மாற்றம் அடைந்து 5ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு நீங்கள் பின்னிட்டு போவதில்லை.
But in the Christian life it is possible.
ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கையில் இது சாத்தியம்.
You can go to 10th standard
10ஆம் வகுப்புக்கு போய் விட்ட பிறகு
and backslide to 1st standard.
நீங்கள் பின்வாங்கி 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 1ஆம் வகுப்பு வந்து விட்டு
and go to kindergarten
திரும்பமா LKG க்கு போய்
விட்டு and after some time go out of the school altogether.
அதுக்கு பிறகு பள்ளியை விட்டே நீங்கள் போய் விடுவீர்கள்.
That means you can lose your salvation completely.
அவருடைய பொருள் என்னவென்றால் உங்களுடைய இரட்சிப்பை முழுமையாக இழந்து விட முடியும்.
That means for 10 years you were a child of God and now you became a child of the devil.
7 வருஷம் அப்படியே பின்வாங்கி பின்வாங்கி அதுவரைக்கும் தேவனுடைய பிள்ளையா இருந்தீர்கள். பள்ளி விட்டு போய் விட்டால் என்ன சொன்னால் பிசாசுடைய பிள்ளையா மாறி விட்டீர்கள்.
That has happened.
அது நடந்திருக்கிறது.
It has happened when people are not careful with their conscience.
தங்களுடைய மனசாட்சியை குறித்த விஷயத்திலே அவர்கள் கவனம் இல்லாத இருக்கும்பொழுது இது நடந்திருக்கிறது.
If you want a life of peace and joy
samadhanam sandosham nirandha vaalkai ungalku venduma
see when we talk about a life of peace and joy we are trying to lay a foundation for that life in our messages
samadhanam sandosham nirandha vaalvu endru sollum poludhu ipdi patta vaalkai vaalvadharku oru asthivarathai nam ippozhudhu podugirom
that is why we spoke about inward righteousness in our last
ஆகவே தான் கடந்த கூட்டத்திலே நாம் கடந்த கூட்டத்திலே நாம் உள்ளான நீதியை குறித்து பேசினோம்
but now we need to keep our conscience clear if we want to have this life of peace and joy
இப்போ இந்த சந்தோஷ சமாதான வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்று சொன்னா நம்ம மனசாட்சியை சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும்
then we can see whether we are inward man is renewing day by day
அப்பொழுது உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறதா இல்லையா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும்
see Jesus spoke about this in Luke chapter 11
லூக்கா 11 ஆம் அதிகாரத்தில் இயேசு இதைக் குறித்து பேசி இருக்கிறார்
Luke 11 and 34
Luke 11th chapter 34th verse
The lamp of your body is your eye and when your eye is clear your whole body will be full of light
உன் சரீரம் ஒருபுறத்தும் இருள் நிறைந்திராமல் முழுது வெளிச்சமாய் இருந்தால் ஒரு விளக்கம் பிரகாசத்தினால் உன் வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும் என்றார்
The lamp of your body is your eye
கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது 34th verse
What does that mean?
கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்குது என்றால் என்ன அர்த்தம்?
Just like our physical eye, if you shut your eyes, no more light comes into you.
உங்களுடைய சரீர பிரகாரமான கண்களை மூடி விட்டால் இனி ஒளி உள்ளே வருவதில்லை.
In the heart there is an eye called the conscience.
இருதயத்திலே ஒரு கண் இருக்குது அது மனசாட்சி என்று அழைக்கப்படுகிறது.
If you keep that clear,
அதை தெளிவாய் வைத்துக்கொண்டால்
that means nothing between you and God.
எனக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒன்றுமில்லை
Nothing between you and any human being
உங்களுக்கு எந்த ஒரு சக மனிதனுக்கும் இடையிலே ஒன்றுமில்லை
That is the meaning
அதான் அதனுடைய பொருள்
Clear
சுத்தமான மனசாட்சி
Clear conscience
சுத்த மனசாட்சி
Your whole body will be full of light
முழு சரீரமும் வெளிச்சத்தினாலே நிறைந்திருக்கும்
Full of joy full of peace
சமாதானம் நிறைந்த சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை
Keep your conscience clear
மனசாட்சியை தெளிவாய் வைத்துக் கொள்ளுங்கள்
The apostle Paul said in Acts 24
Apostle 24th adhigarathile Paul solugirar
when he was standing in front of a judge a king
neethipathikku munbaga nindru kondirukkar
king Felix
Felix endradana rajavukku munbaga
he tells him
and rajavante solugirar
I believe verse 14 everything that is written in the bible The last part of verse 14
apostle nadapadigal 24th adhigaram pin pagadile paarkrom
indha
14th vasanathinudaiya pin pagadile paarkrom indha nyaya pramanathilum thirukkadarshangalilum pusthalam ezhudirukkapadiya ellavattrum naan viswasikkiren
I believe everything written in the bible that's the meaning
avane porul enna vendral vedathil ezhudapatta ovvoru vasanathiyum naan viswasikkiren
and I have a hope in god
naan devunudaiya nambikkaiya irukkiren
that one day there will be two resurrections resurrection of the righteous and resurrection of the wicked
இரண்டு உயிர்த்தெழுதல் இருக்கும் ஒன்று நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதல் இன்னொன்று அநீதிமான்களுடைய உயிர்த்தெழுதல்
Acts 24:15
அப்போஸ்தல நடவடிக்கைகள் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம்
So since there are going to be two resurrections
இரண்டு உயிர்த்தெழுதல் இருக்க போகிறபடினாலே
death will come to everybody wicked and righteous
நீதிமானுக்கும் அநீதிமானுக்கும் மரணம் கண்டிப்பாக வரும்
But there'll be two separate resurrections, righteous and wicked.
ஆனால் இரண்டு வித்தியாசமான உயிர்த்தெழுதல், ஒன்று நீதிமானுடைய உயிர்த்தெழுதல், இன்னொன்று அநீதிமானுடைய உயிர்த்தெழுதல்.
Resurrection of the righteous will come first.
நீதிமானுடைய உயிர்த்தெழுதல் முதலாவது வரும்.
Many years later, resurrection of the wicked.
அநேக ஆண்டுகள் கழித்து துன்மார்க்கனுடைய உயிர்த்தெழுதல்.
That you read in Revelation.
அதை வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் வாசிக்கலாம்.
I want to be in the first resurrection.
நான் முதல் உயிர்த்தெழுதலில் நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
You know,
பவுல் சொல்கிறார்.
I don't know whether you know that in the book of Revelation it says.
உங்களுக்கு தெரியுமா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. வெளிப்படுத்தின விசேஷம்
chapter 20
20 அதிகாரம்
verse 5
ஐந்தாம் வசனம்.
The rest of the dead did not come to life till 1000 years were over. This is the first resurrection.
வெளிப்படுத்தின விசேஷம் 20 அதிகாரம் 5 வசனம். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடிவு மலவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல்.
Blessed and holy is the one who has part in the first resurrection.
முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான்.
Over these people, the second death and hell has no power.
இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை.
They will reign with Christ as priests and kings for 1000 years.
இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் 1000 வருஷம் அரசாளுவார்கள்.
Blessed and holy are those who have part in the first resurrection.
முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான்.
That is the resurrection of the righteous.
இதுதான் நீதிமானுடைய உயிர்த்தெழுதல்.
There are so many graves in the world.
இந்த உலகத்தில் அநேக கல்லறைகள்.
But all of them will not be opened on the day of resurrection.
உயிர்த்தெழுதலின் நாளிலே எல்லா கல்லறைகளும் திறக்கப்படுவதில்லை.
The graves of the righteous will open first.
முதலாவது திறக்கப்படக்கூடிய கல்லறை நீதிமானுடைய கல்லறைகள்.
The graves of the wicked will open 1000 years later.
துன்மார்க்கனுடைய அநீதிமானுடைய கல்லறைகள் 1000 ஆண்டுகள் கழித்து தான் திறக்கப்படும்.
Paul said.
பவுல் அதை சொல்லி இருக்கிறார்.
I want to be in the first resurrection.
நான் முதலாம் உயிர்த்தெழுதலிலே காணப்பட வேண்டும்.
What about you?
உங்களை குறித்து என்ன?
I'll tell you about myself.
என்னை குறித்து நான் சொல்கிறேன்.
I want to be in the first resurrection.
நான் முதலாம் உயிர்த்தெழுதலில் இருக்க வேண்டும்.
Because it says they're blessed and holy are the ones who are in the first resurrection.
முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
The second death, which is eternal hell, has no power over such people.
நித்திய நரகமாகிய இரண்டாம் மரணத்திற்கு இப்படிப்பட்டவர்கள் மேல் அதிகாரம் இல்லை.
Now come back to Acts 24.
இப்பொழுது அப்போஸ்தலர் 24 அதிகாரத்துக்கு மீண்டும் திரும்பி வாருங்கள்.
Verse 15.
15 வசனம்.
There will certainly be one resurrection of the righteous and another resurrection of the wicked.
கண்டிப்பாக நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதல் என்றும் அநீதிமானுடைய உயிர்த்தெழுதல் என்றும் இருக்கிறது.
Paul was sure of it.
பவுல் அதை குறித்து நிச்சயமுடையவராய் இருந்தார்.
Are you sure of it?
நீங்கள் அதை குறித்து நிச்சயமுடையவர்களா இருக்கிறீர்களா?
If you're not sure of it, today you saw the verses in the Bible.
நீங்கள் நிச்சயம் இல்லாதவர்களா இருந்தால் இன்றைக்கு வேதத்திலே ஒரு வசனத்தை பார்த்து விட்டீர்கள்.
I'll tell you something.
ஒன்றை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
There is only one book which tells you the correct thing about the future.
எதிர்காலத்தை குறித்து நேர்த்தியாய் சரியாய் சொல்லக்கூடிய ஒரே ஒரு புத்தகம் தான் உண்டு.
That's the Bible.
அதான் வேதாகமம்.
There is no book, no man that can tell you about the future except what's written in the Bible.
வேதத்தில் எழுதப்பட்ட எந்த ஒரு காரியத்தை காட்டிலும் வேறு உங்கள் எதிர்காலத்தை குறித்து ஒருவராலும் சொல்ல முடியாது.
We must all have a desire like Paul. I want to be in the first resurrection.
நான் முதலாவது உயிர்த்தெழுதலிலே பங்கடைய வேண்டும் என்கிறதனே பவுலைப் போல ஒரு ஆசை நம் எல்லாருக்கும் இருக்க வேண்டும்.
Now Paul tells us how he is going to be in that first resurrection.
இப்பொழுது பவுல் எப்படி அந்த முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற போகிறேன் என்று சொல்கிறார்.
Acts 24:16.
அப்போஸ்தலர் 24 அதிகாரம் 16 வசனம்.
Because of this, in view of this,
இதனால் இதன் நிமித்தமாய்
I do my best to keep a blameless conscience before God and before men.
தேவனுக்கு மனுஷருக்கு முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன்.
There are two relationships that we have as human beings.
மனுஷராய் இருக்கக்கூடிய நமக்கு இரண்டு உறவுகள் உண்டு.
One is vertically towards God.
ஒன்று செங்குத்தான ஒரு உறவு, தேவனுக்கு தேவனோடு உள்ள உறவு.
The other is horizontally towards men.
இரண்டாவது கிடைமட்டமாக இருக்கக்கூடிய உறவு, மனிதனோடு உள்ள உறவு.
That is symbolized on the cross.
இது கல்வாரி சிலுவையிலே அடையாளமாய் காணப்படுகிறது.
We have two relationships.
நாம் இரண்டு உறவுகளிலே இருக்கிறோம்.
Toward God and toward men.
தேவனோடும் மனிதனோடும் உள்ள உறவு.
And Jesus died for the sins we have committed towards God and towards men on the cross.
தேவன் முன்பாகவும் மனிதர்கள் முன்பாகவும் செய்த பாவங்களுக்காக அவர் அந்த சிலுவையிலே மரித்தார்.
But we must confess it.
ஆனால் நாம் அதை அறிக்கை செய்ய வேண்டும்.
And turn from it.
அதை விட்டு விலக வேண்டும், திரும்ப வேண்டும்.
All the sins I have committed against God.
தேவனுக்கு விரோதமாய் நான் செய்த அனைத்து பாவங்கள்.
whatever I remember I confess
இவையெல்லாம் நினைவுக்கு வருகிறது அவைகளை அறிக்கை செய்கிறேன்
turn from it
அவைகளிட்டு மனம் திரும்புகிறேன்
and all the sins I've committed against my wife or husband or neighbors or anybody
மனைவிக்கு விரோதமாக கணவனுக்கு விரோதமாக அயலகத்தாருக்கு விரோதமாக அல்லது யாருக்கு விரோதமாக செய்த எல்லா பாவங்களை விட்டும் நான் மனம் திரும்ப வேண்டும்
I confess it
அதை அறிக்கை செய்கிறேன்
If I have hurt people, I have to confess to the men. You have to go to your wife and say, please forgive me for all the times I hurt you in my life. Haven't you husbands hurt your wives? I tell you, there is no husband in the world who has never hurt his wife. If a man says that, he's a liar.
அவன் ஒரு பையன்
there is no wife who has never hurt her husband
கணவனை புண்படுத்தாத மனைவியும் இல்லை
anybody who says that is a liar
நான் புண்படுத்தவே இல்லை என்று சொல்லக்கூடிய யாராய் இருந்தாலும் அவன் பையன்
so we must go to our husband and wife and say please forgive me for all the wrong things I did to you for the last 20 30 years
கடந்த 20 30 ஆண்டுகளாக உனக்கு செய்த எல்லா தவறான காரியங்களுக்கும் நான் வருத்தப்பட்டு உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லி ஒருவரிடத்தில் ஒருவர் போய் மன்னிப்பு கேளுங்கள்
that is difficult because it will humble our pride
இது நம்முடைய பெருமையை தாழ்த்திவிடும் ஆகவே மன்னிப்பு கேட்பது கஷ்டமாக இருக்கிறது அல்லவா
why is it difficult to confess it
அறிக்கை செய்வதற்கு ஏன் கடினமாக இருக்கிறது
because we are such proud people
நாம் அவ்வளவு பெருமையுள்ள மக்கள்
you have to go to younger brothers and younger sisters whom you have hurt by your actions and your words
ungale vaarthi nimittamagum ungale seigi nimittamagum manam punmadiya seidha ungale kaattum vayadile kurainda sagodharanidathile sagodharanidathile sendru ungale taalti mannippu kelungal
if you don't do that
adhu seiyavilla endral
you are not going to be in the first resurrection I'll tell you
neengal kandippaga naan solugiren mudhal uyirthalile neengal pangadaiya maatirgal
what paul says
Paul சொல்கிறார்
because I want to be in the first resurrection
நான் முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கடைய வேண்டும் என்று விரும்புகிறபடியாலே
I am willing to humble myself to any extent
எந்த அளவுக்கும் என்னை தாழ்த்துவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன்
that is the meaning of verse 16 I do my best
நான் பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தினுடைய அர்த்தம் இதுதான் 16ஆம் வசனத்தில்
to do what
எதை செய்ய பிரயாசப்படுகிறார்
it is easy to have a good conscience before god
தேவனுக்கு முன்பாக நல்மன சாட்சியை வைத்திருப்பது எளிது
very easy
மிகவும் எளிது
I can say, oh lord I'm sorry I did this
ஆண்டவரே மன்னியுங்கள் நான் இதை செய்தேன் அதை செய்தேன் மன்னியும் என்று தேவனிடத்தில் போய் கேட்பது எளிது
to go to somebody bigger than you like god and confess is very easy
உங்களை காட்டிலும் பெரியவர்களா இருக்கிறவர்கள் தேவனைப் போல இருக்கிறவர்களிடத்திலேயே போய் மன்னிப்பு கேட்பது அறிக்கை செய்வது என்பது எளிது
but to go to somebody lower than you
ungalai kaattalum vayadile kurainthavargal keezhanavargal
younger than you
ungalai kaattalum ilaiyavargal
junior to you
ungalai kaattalum ilaiyanavargal
like your wife
or manavi
or a younger brother
ilaiya
sagodari younger sister
ilaiya sagodari
or your children
alladhu ungalai pillaigal
is there any father who has never done anything wrong in the way he brought up his children
தன் பிள்ளைகளை வளர்த்த விஷயத்தில் தவறே செய்யாத ஒரு தகப்பன் உண்டா
nobody in the world
உலகத்திலே யாரும் இல்லை
I have been a father for about 42 years
42 ஆண்டுகளாக நான் ஒரு தகப்பனாக இருந்திருக்கிறேன்
I am not a perfect father
நான் ஒரு பூரணமான தகப்பன் அல்ல
My children are all disciples of Jesus today because God had mercy on them that's all I can say
என் பிள்ளைகள் எல்லாரும் இன்றைக்கு ஆண்டவருடைய சிஷ்யர்களாக இருக்கிறார்கள் அது ஏன் என்று சொன்னால் தேவன் அவர்கள் மீது இரக்கமாக இருக்கிறார் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்
If they married God fearing wives it is God's mercy
தேவனுக்கு பயப்படுகிற பெண்களை திருமணம் செய்திருக்கிறாள் என்று சொன்னால் அது தேவனுடைய இரக்கமே இல்லாமல் வேறு ஒன்றுமல்ல
not because of me
அது என் நிமித்தமாக அல்ல
my wife and I used to pray for them that's all
நானும் என்னுடைய துணைவியாரும் அவர்களுக்காக ஜெபிப்போம் அவ்வளவுதான்
we disciplined them
நாங்கள் அவர்களை ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம்
but I made so many mistakes in my disciplining them
anal avargalai ulungupaduthuvadile kandippadile evlo thavargalai seidirukiren
I sometimes discipline them in anger
naan sila samayathile kobam adaindhu avargalai kandithirukiren
sometimes I discipline them wrongly when they did not deserve to be disciplined
sila samayathile avargalukku dandanai thevillathirukkumbodhu naan thavaraai avargalai dandithirukiren
I made so many mistakes
naan evlo thavargalai seidirukiren
as a father
thappana irukken naan
I did not spend enough time with them when they were small to encourage them as I should have done
naan avargal siru pillaiyila irukkum bolude naan avargalodu kuda nerathai selavu seiyavillai nerathai selavu seidhu avargalai utsaagapaduthavillai seidhirukka vendum manam seiyavillai
so I am repentant of that
ana adhai kurithu manam thirumbi irukiren
and I say to all of them to my children
naan enna pillaiyila ellarkalum solugiren
I am sorry
enna manichirunga பிள்ளைகளே
for all the failures I made as a father
தாப்பா இருந்து என்னுடைய தோல்விகள் எல்லாவற்றுக்காகவும் என்னை மன்னித்து விடுங்கள்
It's no use saying that to them when they are 3-4 years old, they won't understand.
பிள்ளைங்க 3 வயசுல 4 வயசுல இருக்கும் பொழுது அவங்களுக்கு போய் மன்னிப்பு கேட்பது பிரயோஜனம் இல்லை, ஏன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே விளங்காது.
But if they have crossed 18 years old, I think you should tell them.
18 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அவங்க மன்னிப்பு கேளுங்க.
I want to set everything right with every human being in the whole world.
இந்த முழு உலகத்திலும் எல்லா மனிதரோடு கூட நான் காரியங்களை சரி செய்ய விரும்புகிறேன்.
I'll tell you why.
Yen theriyuma?
Because I want to be in the first resurrection.
Naan mudhalam uyirthalile naan pangadaiya vendum.
Read it again.
Meendum ay vaasiyungal.
Acts 24:15.
Apostlar 24:15.
There will certainly be a resurrection of the righteous and a resurrection of the wicked.
நீதிமானுடைய உயிர்த்தெழுதலும் அநீதிமானுடைய உயிர்த்தெழுதலும் கண்டிப்பாக இருக்கிறது.
And we saw in Revelation 20 those are blessed and holy who take part in the first resurrection.
முதலாம் உயிர்த்தெழுதலே பங்குள்ளவன் அவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசித்தோம்.
And so Paul says, I do my best to keep my conscience clear before God and before men.
ஆகவே தேவனுக்கு மனிதருக்கு முன்பாக என்னுடைய மனசாட்சி குற்றமற்ற மனசாட்சியாய் உடைய இருக்கும்படிக்கு பிரயாசப்படுகிறேன் என்று சொல்கிறார்.
You know, when Jesus spoke about the resurrection,
உயிர்த்தெழுதலை குறித்து இயேசு பேசின பொழுது,
He also spoke in John chapter 5.
யோவான் 5 ஆம் அதிகாரத்தில் அவர் பேசி இருக்கிறார்.
Verse 28.
28 ஆம் வசனம்.
John 5:28.
யோவான் 5:28.
Don't be surprised, an hour is coming, all those who are in the tombs will hear the voice of the Son of God.
யோவான் 5:28 வாசிக்கிறோம், இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும்.
And they will all come forth.
எல்லாரும் எழுந்திருப்பார்கள், புறப்படுவார்கள்.
But there'll be two resurrections.
அங்கே இரண்டு உயிர்த்தெழுதல் இருக்கும்.
One a resurrection of life and the other a resurrection of judgment.
ஒன்று நன்மை செய்தருடைய உயிர்த்தெழுதல், இன்னொன்று தீமை செய்தருள் ஆக்கினை அடையும்படியாய் இருக்கக்கூடிய உயிர்த்தெழுதல்.
Jesus said that.
இயேசு சொல்லி இருக்கிறார்.
Resurrection of life and a resurrection of judgment.
ஒன்று உயிர்த்தெழுதலை பெறுவதற்கு ஜீவனை அடையும்படியான உயிர்த்தெழுதல், இன்னொன்று ஆக்கினை அடையும்படியான உயிர்த்தெழுதல்.
I don't want to be in the resurrection of judgment.
ஆக்கினை அடையும்படியாய் நான் உயிர்த்தெழுதலில் நான் பங்கு பெற விரும்பவில்லை.
How to escape that?
அதிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்வது?
1 Corinthians 11.
1 கொரிந்தியர் 11 ஆம் அதிகாரம்.
Verse 31.
31 ஆம் வசனம்.
1 Corinthians 11.
1 கொரிந்தியர் 11 ஆம் அதிகாரம்.
Verse 31.
31 ஆம் வசனம்.
If we judge ourselves rightly, we will not be judged in the final day.
நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் அந்த கடைசி நாளிலே நியாயந்தீர்க்கப்படும்.
I want to be like that.
நான் அப்படி இருக்க விரும்புகிறேன்.
I will not be judged if I judge myself today.
இன்றைக்கு நான் என்னென்ன நியாயந்தீர்த்தால் அந்த நாளிலே நியாயந்தீர்க்கப்பட மாட்டேன்.
That means if I keep my conscience clear now.
இப்பொழுது நான் என்னுடைய மனசாட்சி சுத்தமாய் வைத்துக்கொண்டால்,
not my outward life.
என்னுடைய வெளியரங்கமான வாழ்க்கை அல்ல.
Inward righteousness.
உள்ளான நீதி.
Let me tell you, my brothers and sisters.
என் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
If you don't have peace and joy in your inner life.
உன்னை உள்ளான வாழ்க்கையில் சந்தோஷமும் சமாதானமும் இல்லை என்றால்,
I can say with almost certainty that it is because your conscience is not clear.
உன் மனசாட்சி சுத்தமாய் இல்லை என்பதுதான் காரணம் என்பதை நான் மிகுந்த நிச்சயத்தோடு கூட சொல்கிறேன்.
There is something you have not set right with God.
நீங்கள் தேவனோடு கூட சரி செய்யாத காரியங்கள் உண்டு.
There is something you have not set right with man.
மனிதனோடு சரி செய்யாத காரியங்கள் உங்களிடத்தில் உண்டு.
And that is why your conscience is troubling you.
ஆகவே தான் உங்கள் மனசாட்சி உங்களை உறுத்திக்கொண்டே இருக்கிறது.
Don't shut down that voice.
அதை நீங்கள் அப்படியே அமுக்கி போட்டு விட வேண்டாம்.
Because that conscience is your best friend.
அந்த மனசாட்சி தான் உங்களுடைய சிறந்த நண்பர்.
When your conscience tells you something wrong, it's like a preacher living inside your heart saying you have done something wrong.
உங்களுக்குள்ளே ஒரு பிரசங்கியாரே வாழ்ந்து கொண்டு நீ தவறு செய்து விட்டாய் என்று சொல்லி பிரசங்கிப்பது போல உங்களுடைய மனசாட்சி உங்களுக்கு ஒரு பிரசங்கியாராய் இருக்கிறது.
Don't kill that preacher because he is the best preacher you can have.
உங்களுக்கு நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய சிறந்த பிரசங்கியார் உங்களுடைய மனசாட்சி தான், ஆகவே அந்த பிரசங்கியாரை கொன்றுவிட வேண்டாம்.
The prick of conscience is like pain in our body.
மனசாட்சியுடைய உறுத்துதல் நம்முடைய சரீரத்திலே இருக்கக்கூடிய வலியை போல இருக்கிறது.
How many of you know that pain is one of the greatest blessings God has given you?
வலி என்பது தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்று எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும்?
Do you know that pain is a blessing?
வலி என்பது ஆசீர்வாதம் என்று உங்களுக்கு தெரியுமா?
You have some severe pain.
உங்களுக்கு கடுமையான வலி ஏற்படுகிறது.
Or continuous fever.
அல்லது தொடர்ந்து ஜுரம்.
Or headache.
அல்லது தலைவலி.
You go to a doctor.
டாக்டரிடம் செல்கிறீர்கள்.
The doctor examines you.
டாக்டர் உங்களை பரிசோதித்து பார்க்கிறார்.
You got cancer.
உனக்கு கேன்சர் வந்து விட்டது.
Come, we will do some surgery and heal you.
வா, உனக்கு அறுவை சிகிச்சை செய்து அதை குணமாக்குவோம்.
How did you know about the cancer?
கேன்சர் வந்து விட்டது என்று எப்படி உங்களுக்கு தெரியும்?
Through pain.
வலியின் மூலமாக.
If the pain was not there,
வலியே இல்லாமல் இருந்திருந்தால்,
you would have died.
நீங்கள் மரித்திருந்திருப்பீர்கள்.
Without even knowing that there was a sickness.
அங்கே வியாதி இருந்தது என்று அறியாமலேயே மரித்திருந்திருப்பீர்கள்.
When you get a thorn in your foot,
உடைய காலிலே முள் குத்துமேனால்,
pain.
வலி.
Telling you, take it out immediately.
உடனடியாக இந்த முள்ளை எடுத்து போடு, பிடுங்கி போடு என்று சொல்லக்கூடியதுதான் அந்த வலி.
What will happen if you ignore the pain and keep the thorn in your foot?
அந்த வலியே உங்களுக்கு தெரியாதபடிக்கு அந்த வலியை நீங்கள் அள்ள தட்டிவிட்டு முள்ளை காலிலே வைத்துக் கொண்டிருந்தால் என்ன நடக்கும்?
You know what will happen?
என்ன சம்பவிக்கும் தெரியுமா?
That will get infected.
அங்கே infection வந்துவிடும்.
And it will become pus.
அங்கே சீல் வைத்துவிடும்.
And if you keep on ignoring it,
நீ தொடர்ந்து அதை கண்டுகொள்ளாமலே விட்டுவிட்டால்,
one day the doctor will have to cut off your foot.
ஒரு நாள் மருத்துவர் சொல்வார், இந்த காலை வெட்டி எடுக்க வேண்டும்.
Because the whole foot is spoiled.
முழு காலுமே அது கெட்டு விட்டது.
But that would not have happened if you had taken out the thorn as soon as you felt the pain.
வலியை உணர்ந்த மாத்திரத்திலே இந்த முள்ளை நீங்கள் பிடுங்கி போட்டிருந்தால் இப்பொழுது காலை எடுக்க வேண்டிய கட்டம் வந்திருக்காது.
But in these physical things we are so quick to
இந்த சரீர பிரகாரமான காரியங்களில் நாம் மிகவும் தீவிரமாய் செயல்படுகிறோம்.
A prick of the conscience is like a prick of a thorn in your foot.
மனசாட்சி குத்துகிறதே அது உங்கள் காலிலே குத்துகிற முள்ளை போல.
Don't ignore it.
அதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட வேண்டாம், அலட்சியம் செய்ய வேண்டாம்.
If you say, yeah, it's not unbearable, I will keep it for one week, this thorn in my foot.
காலில் முள்ளு குத்திருச்சு, தாங்க முடியாத வழியெல்லாம் இல்லை, ஆகவே ஒரு வாரம் அந்த முள்ளை வைத்துக் கொள்ளுகிறேன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள்.
Have you heard anybody so stupid as that?
இது போன்ற சொல்லுவதை யாராவது பார்த்திருக்கிறீர்களா? புத்தியனமாய்.
What are you gaining by keeping that thorn in your foot for one week?
அந்த முள்ளை காலில் ஒரு வாரம் வைத்திருப்பதனாலே நீங்கள் எதை ஆதாயப்படுத்திக் கொள்ள போகிறீர்கள்?
Every day your foot is getting worse.
ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கால் மோசமாகிக் கொண்டே போகிறது.
Physical pain we can feel.
சரீர பிரகாரமான வலியை நாம் உணரலாம்.
When your heart is destroyed, sometimes you can't see it.
உங்கள் இதயமானது சில சமயத்தில் கெட்டு போய் விட்டால் அந்த வலியை உணர முடியாது.
You know, people who smoke cigarettes,
சிகரெட் புகைப்பிடிக்கிறவர்கள்,
their lungs gradually become black.
அவருடைய நுரையீரலானது கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பாய் மாறிவிடுகிறது.
If you could see the lungs of a newborn baby, it is pink, beautiful color.
புதிதாய் பிறந்த குழந்தையினுடைய நுரையீரலை பார்க்கும்பொழுது அது பிங்க் கலராக இருக்கிறது.
But or like red.
அல்லது சிவப்பு கலரை போல இருக்கிறது.
If a person keeps on smoking and lets smoke go inside,
அந்த அருமையான நுரையீரலே புகை போகுவதற்கு அனுமதித்துக் கொண்டே இருந்திருந்த சொன்னால் புகை பிடித்து பிடித்து பிடித்து
It's like the chimneys in your kitchen.
சமையல் அறையிலே புகை குழாய் இருக்கிறது பார்த்திருக்கிறீர்களா? அந்த புகை போய் 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 எவ்வளவு கருப்பாகி விட்டது.
So like that the lungs become black.
அது போன்று தான் உடைய நுரையீரலும் புகை போய் 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 கருப்பாகிவிடும்.
Every cigarette little more black.
ஒவ்வொரு புகை ஒரு சிகரெட் குடிக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் கருப்பு.
Now if you could show that man a picture every day of his lungs.
அந்த புகை பிடிக்கிற மனிதனிடத்திலே அவருடைய நுரையீரல் எப்படி இருக்கிறது என்று ஒவ்வொரு நாளும் அந்த படத்தை காட்டிக் கொண்டே இருந்தால்,
see it has become little more black.
நேற்றைய தினத்தை காட்டிலும் இன்று தினம் பார், இன்னும் கருப்பாகி விட்டது, கருப்பாகி விட்டது.
He would give up smoking immediately.
அவன் புகை பிடிப்பதை விட்டு விடுவான்.
But he doesn't see it.
ஆனால் அதை பார்ப்பதில்லை.
The same thing with people who drink alcohol.
அதே போலத்தான் சாராயம் குடிக்கிறவர்கள்.
This liver gets damaged little bit every day.
ஈரலானது ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக அது சீரழிந்து கொண்டே வருகிறது.
Some more liquor.
இன்னும் கொஞ்சம் குடி.
The liver gets little more sickness.
இன்னும் அந்த liver ஆனது அந்த ஈரலானது வியாதிப்படுகிறது.
Some more liquor.
இன்னும் கொஞ்சம் குடி.
Little more damaged.
இன்னும் கொஞ்சம் சீரழிவு.
But they don't see it.
ஆனால் அந்த ஈரலை பார்ப்பதில்லை.
They think I'm okay.
நான் நன்றாக தான் இருக்கிறேன் என்று உணர்கிறார்கள், சொல்கிறார்கள்.
If you could get a picture of your liver, you'd see it's getting worse and worse and worse and worse every day.
அந்த ஈரலுடைய படத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் ஒவ்வொரு நாளும் அது மோசமாகிக் கொண்டே போகிறது.
If you could see that, you would give up drinking immediately.
அதை நீங்கள் பார்க்க முடிந்தால் குடிப்பழக்கத்தை உடனடியாக நிறுத்தி விடுவீர்கள்.
Same thing with our conscience.
அதே போலதான் நம்முடைய மனசாட்சியும்.
Every time you do not settle a matter with God or with men,
ஒவ்வொரு முறையும் நீங்கள் தேவனோடோ அல்லது மனிதனோடோ சீர்முறுந்தவில்லை என்றால்,
you are too proud to go and confess to somebody.
நீங்கள் அதை அறிக்கை மன்னிப்பு கேட்பதற்கு முடியாதபடி பெருமையுடையவர்களாக இருக்கிறீர்கள்.
You are too proud to repay that money you stole or borrowed or whatever it is.
தவறாய் ஒரு இந்த பணத்தை வாங்கியோ அல்லது திருடிய பணத்தை கொண்டு போய் செலுத்துவதற்கு தேவையான தாழ்மை இல்லை என்றால்,
you are too proud to go and apologize to somebody for wrong that you did.
நீங்கள் செய்த தவறுக்காக ஒரு இடத்திலே போய் மன்னிப்பு கேட்க முடியாத அளவுக்கு நீங்கள் பெருமையுள்ளவர்களாக இருந்தால்,
say, how can I do that? I am a husband. How can I apologize to my wife?
நான் புருஷன், நான் போய் எப்படி என் மனைவிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்பது?
Yeah, you take that attitude.
எப்படிப்பட்ட மனப்பான்மை உங்களுக்கு இருக்குமானால்,
if you could get a photograph of the spiritual condition of your heart.
உங்களுடைய ஆவிக்குரிய நிலையை, உன்னத ஆவிக்குரிய இருதயத்தினுடைய நிலத்தை, நிலவரத்தை நீங்கள் படம் பிடித்து பார்ப்பீர்கள் என்றால்,
your nice red heart is becoming black.
அருமையான சிவப்பு இருதயமானது இப்பொழுது கருப்பாக மாறிக்கொண்டே இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக.
One more day you did not apologize.
இன்னும் ஒரு நாள் நீங்கள் மன்னிப்பு கேட்கவில்லை.
More black.
இன்னும் கருப்பாயி.
You don't have to sin again. The old sin still not apologized.
திரும்பி இன்னொரு பாவம் செய்தால்தான் கருப்பாகும் என்று இல்லை. ஏற்கனவே நீங்கள் மன்னிப்பு கேட்காத அந்த பாவம் உங்களை ஒவ்வொரு நாளும் உங்களை இருதயத்தை அழித்துக் கொண்டே வருகிறது. அது கருப்பாய் கருப்பாய் மோசமாய் கொண்டே போகிறது.
One day,
ஒரு நாளிலே
your conscience will die.
மனசாட்சி மரித்துவிடும்.
That is a terrible thing.
பயங்கரமான ஒரு காரியம்.
Can that happen?
நடக்க முடியுமா?
See,
சம்பவிக்குமா?
Luke 11.
லூக்கா 11 அதிகாரம்.
We saw verse 34 that there is an eye in the heart called the conscience.
மனசாட்சி என்று அழைக்கப்படுகிறதன கண் என்பது இருதயத்தில் இருக்கிறது என்று நாம் பார்த்தோம்.
லூக்கா 11.
லூக்கா 11 அதிகாரம்
34
34 வசனம்.
And then it says, see what he says.
பிறகு அவர் என்ன சொல்கிறார்?
Verse 35.
35 வசனம்.
Be careful that the light inside you doesn't become darkness.
ஆகவே உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு.
That means be careful that your conscience doesn't die completely.
உன் மனசாட்சி முற்றிலுமாய் மரித்து போகாதபடிக்கு நீ எச்சரிக்கையுள்ளவனாய் இரு.
It's like a light that is fused now.
வெளி ஒரு பல்ப் எரிந்து கொண்டிருந்தது இப்பொழுது ஃபியூஸ் ஆகி போய் விட்டது.
That is a terrible condition.
அது பரிதாபமான கொடிய ஒரு நிலைமை.
I have actually seen that happen in one or two people.
ஒன்று இரண்டு மக்களுடைய வாழ்க்கையில் இது நடப்பதை நான் அப்படியே கண்ணெதிரே பார்த்திருக்கிறேன்.
That means the Holy Spirit tells them through their conscience.
பரிசுத்த ஆவியானவருடைய மனசாட்சியின் மூலமாக சொல்கிறார்,
you have sinned.
நீ பாவம் செய்து விட்டாய்.
And the Holy Spirit keeps on saying to that person, you have sinned.
நீ பாவம் செய்து விட்டாய், நீ பாவம் செய்து விட்டாய் என்று பரிசுத்த ஆவியின் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்.
Confess it to God.
அதை தேவனிடத்தில் அறிக்கை செய்.
Go to that person, ask forgiveness.
அந்த நபரிடத்தில் போய் மன்னிப்பு கேளு.
You say no.
இல்லை, நான் கேட்க மாட்டேன்.
No.
இல்லை.
No.
இல்லை.
Finally you sin against the Holy Spirit, there's no more forgiveness.
மாட்டேன் 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 என்று சொல்லிக் கொண்டே இருந்தால் கடைசியாக நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாகவே பாவம் செய்கிறீர்கள், மன்னிப்பே இல்லை.
It says don't even pray for such a person.
அப்படிப்பட்ட நபருக்காக ஜெபிக்க வேண்டாம் என்று, ஜெபிக்க கூட வேண்டாம் என்று வேதம் சொல்கிறது.
1 John 5 verse 16.
1 யோவான் 5 அதிகாரம் 16 வசனம்.
Whenever you see a brother committing a sin,
உன் சகோதரன் பாவம் செய்வதை நீ காண்வாயானால்,
it says pray for him.
அவனுக்காக ஜெபி.
If you see somebody sinning and he is your brother with whom you have a relationship,
ஒருவன் பாவம் செய்கிறதை பார்க்கிறாய், அவன் உனக்கு சகோதரனாக இருக்கிறான்,
pray for him.
அவனுக்காக வேண்டுதல் செய்.
If you see an elder brother committing a sin, pray for him.
மூப்பர் பாவம் செய்வதை நீங்கள் பார்க்கிறீர்கள், அவருக்காக ஜெபியுங்கள்.
But
ஆனால்,
if you see a brother, see verse 6, 1 John 5:16.
1 யோவான் 5:16.
If you see your brother committing a sin not leading to death, he shall ask and God will give him life.
மரணத்துக்கு எதுவில்லாத பாவம் செய்கிற ஒரு சகோதரனுடைய காரியத்துக்காக வேண்டுதல் செய்தால் அப்பொழுது ஆண்டவர் அதை கேட்டு ஜீவனை கொடுப்பார்.
He'll give life to those who commit sin not leading to death.
மரணத்துக்கு எதுவில்லாத பாவம் செய்தவர்களுக்கே அவர் ஜீவனை கொடுப்பார்.
There is a sin leading to death.
மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு.
In that case he says don't pray.
அந்த காரியத்திலே ஜெபிக்க வேண்டாம் என்று அவர் சொல்கிறார்.
Have you ever thought of that verse?
இந்த வசனத்தை எப்பொழுதாவது சிந்தித்து இருக்கிறீர்களா?
That means you kill your conscience, kill your conscience, kill your conscience, kill your conscience.
மனசாட்சியை கொலை செய்து கொலை செய்து கொலை செய்து.
Finally the light becomes like Jesus said darkness.
கடைசியாக அங்க இருக்கக்கூடிய ஒளியானது இருளாய் மாறிவிட்டது.
There's nothing you can do about it.
அங்கே ஒன்றுமே இனிமேல் செய்ய முடியாது.
You know it said about Jesus that he will not quench the smoking flax.
மங்கி எரிகிற திரியை அணையாத தேவன்றி.
That means there's still some smoke coming out.
இன்னும் கொஞ்சம் அங்க புகை வந்து கொண்டே இருக்கா?
Put some
இன்னும் ஊதி 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 ஊதி
blow 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 it will come up
ஊதி 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 அது நெருப்பு வந்து அது எரிய ஆரம்பித்து விடும்
but if that smoke also dies out completely
கொஞ்சம் கொஞ்சம் இருக்கக்கூடிய அந்த புகையும் கம்ப்ளீட் முழுமையாய் மரித்து விட்டதென்றால்
you know how it is then even if you blow and blow nothing is going to happen
அது இவ்வளவுதான் ஊதி ஊதி காற்று அடித்தாலும் அது பற்றாது
so that's a very serious thing
ஆகவே இது சீரியஸான ஒரு காரியம்
to sin against the holy spirit
பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் செய்யக்கூடிய பாவம்
that means the holy spirit speaking to you speaking to you speaking to you
பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டே பேசிக்கொண்டே பேசிக்கொண்டே
set that matter right with god
தேவனோடு கூட இந்த காரியத்திலே சீர்புரிந்து
set that matter right with man
மனிதனோடு கூட இந்த காரியத்திலே சீர்புரிந்து
no tomorrow tomorrow tomorrow
நாளைக்கு பாத்துக்கலாம் நாளைக்கு பாத்துக்கலாம் நாளைக்கு பாத்துக்கலாம்
you know that old proverb tomorrow never comes
பழைய பழமொழி தெரியுமா நாளை என்பது வருவதே இல்லை
tomorrow never comes
நாளை என்பது வருவதே இல்லை
the bible says now is the day of salvation
இன்று இரட்சணிய நாள் என்று வேதம் சொல்கிறது
not today
இப்பொழுது
now
இப்பொழுது இரட்சணிய நாள்
2 corinthians 6
2 கொரிந்தியர் 6 ஆம் அதிகாரம்
verse 2
இரண்டாவது வசனம்
last part
2 கொரிந்தியர் 6 ஆம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தின் பின்பகுதி
does not say today is the acceptable time or today is the day of salvation it says now
இன்றே அனுக்கிரக காலம் இன்றே இரட்சணிய நாள் என்று சொல்லவில்லை இப்பொழுதே அனுக்கிரக காலம் இப்பொழுதே இரட்சணிய நாள்
not today
இன்றைக்கு அல்ல
not this afternoon
இன்றைக்கு மதியம் அல்ல
now
இப்பொழுது
now
இப்பொழுது
what is the meaning of that
அன்னை பொருள் என்ன
if a thorn gets into your foot
உன்னை காலில் முள் குத்தும் பொழுது
don't say you will take it out in the afternoon
மதியானம் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லவேண்டாம்
you never say that
நீங்க அப்படி சொல்லுவதில்லை
now is the time to take it out of your foot
இப்பொழுதே அந்த முள்ளை உங்கள் காலில் இருந்து பிடுங்க வேண்டும்
Matthew chapter 5
மத்தேயு 5 ஆம் அதிகாரம்
verse 22
22 ஆம் வசனம்
everyone who is angry with his brother is guilty before the court
மத்தேயு 5 ஆம் அதிகாரம் 22 ஆம் வசனம் தன் சகோதரன் மேல் நியாயமானவன் கோபித்துக் கொள்கிறவன் நியாயத்தீர்ப்பு ஏதுவாயிருப்பான்
Whoever says to his brother Raka you'll be guilty before the supreme court
தன் சகோதரனை வீணன் என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்கத்திற்கு
Whoever says you fool will be guilty to go to hell
மூடன் என்று சொல்கிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான்
In other words you have anger in your heart you're already guilty
உங்களுடைய உள்ளத்திலே கோபம் இருந்தால் ஏற்கனவே நீங்கள் குற்றவாளி
When you're angry with your wife
மனைவி மீது கோபப்படும்
போது angry with your husband
புருஷர் மீது கோபப்படும் போது
angry with the elder brothers
மூப்பர் மீது கோபப்படும் போது
angry with some other brother or sister
மற்ற ஒரு சகோதரர் மீது சகோதரி மீது கோபப்படும் போது
angry with anybody
யார் மீது கோபப்பட்டாலும்
you speak out from that
நீங்கள் அந்த கோபத்திலிருந்து பேசுகிறீர்கள்
to the person
அந்த நபரிடத்தில் பேசுகிறீர்கள்
you can even go to hell
அப்பொழுதும் நீங்கள் நரகத்துக்கு போக முடியும்
Therefore, what should you do?
ஆகவே என்ன செய்ய வேண்டும்?
With that anger in your heart,
உள்ளத்திலே கோபம் இருக்கும் பொழுது,
you come to God, verse 23, to pray.
நீங்கள் ஜெபிக்க முடியாது தேவனுடைய சமூகத்திலே வருகிறீர்கள் 23 ஆம் வசனம்.
Like you come now,
இப்போ நீங்க வந்திருக்கிறது போல,
you come before God,
தேவனுக்கு முன்பாக வருகிறீர்கள்.
And right now, you remember that you have hurt somebody.
நீங்கள் யாரையோ ஒருவரை மனம் புண்படுத்தியிருக்கிறீர்கள் என்று உணர்கிறீர்கள், நினைவு கூறுகிறீர்கள்.
Is the Lord speaking to you right now?
இப்பொழுது தேவனோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறாரா?
Then he tells you also what you should do.
என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அவர் சொல்கிறார் அல்லவா?
Don't wait.
காத்திருக்க வேண்டாம்.
Pull out the thorn.
முள்ளை உடனே பிடுங்கிரி.
Leave your offering there.
உன்னை காணிக்க அங்கே வைத்துவிட்டு
be reconciled to your brother.
முன்பு உன் சகோதரனை போய் ஒப்புரவாகி.
First be reconciled to you
munbu un sagodharanukku oppuravaagi
then come and pray
pinbu vande jabam pannu kaanikai seluthu
the law of god is against you when you have sinned against somebody
yaar meedavadhu nee paavam seidirukkum bodhu thinudaiya pramaanam unakku virodhamaai irukkirathu
so it says in verse 25 make friends with that law of god
avu 25th vasanathile na vaasikkiram andha thinudaiya pramaanathodu kuda nee seer pundi sinneyidhai maari vidu
don't make the law of god your enemy
தேவனுடைய பிரமாணத்தை உடைய சத்ருவாய் மாற்றிக்கொள்ள வேண்டாம்
because that law of god will one day put you into prison if you don't settle matters now
நீ இப்பொழுது காரியங்களை சரி செய்யவில்லை ஒப்புரவாகவில்லை என்று சொன்னால் அந்த தேவனுடைய பிரமாணமானது உங்களை நியாய தீர்ப்புக்கு ஒப்பு கொடுக்கும்
verse 25
25 ஆம் வசனம்
verse 26 you'll never come out from there
26 ஆம் வசனம் நீ அப்படி ஒப்புரவாகவில்லை என்று சொன்னால் அங்கிருந்து நீ புறப்பட்டு வெளியே வர முடியாது
talking about hell
அவர் நரகத்தை குறித்து பேசுகிறார்
because i did not settle something
மற்மக்கள் அவரை குற்றம் செலுத்தி அதை குறித்து ஒன்றும் செய்யவில்லை
I know when I serve God so many people accuse me of so many false things.
Naan devanukku uliyam seiyum bodhu evlovo thavarana kutra chaattugalai enmidhu solugiraargal endru arindirukiren.
That doesn't disturb me.
Adhu ennai salanam adai seivadhillai.
That's not a thorn in my foot, that is a thorn in their foot.
Adhu enrudaiya kaalile ulla mullalla, adhu avrudaiya kaalile ulla mull.
If they've got a spirit of accusation, they are in fellowship with the devil.
Avargalukku kutram chaattugira aavi irukkirapadinale avargal pisasoru kuda aikyamai irukkirargal.
I'm talking about by your own conscience accuses you.
Naan ippozhudhu ungalai sonda manasaatchi ungalai unarthugirade ungalai kutram chaattugirade adhai kurithu solugiren.
Don't worry about other people accusing you, that is absolutely unimportant.
மற்ற மக்கள் உங்களை சொல்லுகிறார்களே குற்றம் சாட்டுகிறார்களே அதை குறித்து கவலைப்பட வேண்டாம், அது முக்கியமற்றதே அல்ல.
Even your wife or husband may accuse you.
உங்கள் மனைவியோ கணவனோ உங்களை குற்றம் சாட்டலாம்.
You are not an understanding husband.
நீ என்னை புரிந்து கொள்ளாத ஒரு கணவனாய் இருக்கிறாய்.
You are not a submissive wife.
நீ எனக்கு அடங்காத ஒரு மனைவியாய் இருக்கிறாய்.
Don't bother about those accusations.
அதை குறித்து இப்படி குற்றச்சாட்டுகளை குறித்து நீங்கள் அக்கறைப்பட வேண்டாம்.
Your partner is in fellowship with the devil, that's why he's accusing.
உங்கள் வாழ்க்கை துணையானவர் சாத்தானோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிற ராகவேதன் உங்களை குற்றம் சாட்டுகிறார்.
What about your own conscience?
உங்கள் சொந்த மனசாட்சியை குறித்து என்ன?
Does your conscience tell you that you have not been a submissive wife?
நீ அடங்காத ஒரு மனைவியாய் இருக்கிறாய் அல்லது நீ அடங்கி போகிற ஒரு மனைவியாய் இருக்கவில்லை என்று மனசாட்சி உங்களை உணர்த்துகிறதா?
Does your conscience tell you that you have not loved your wife? I tried to love your wife like Christ loved the church.
உங்கள் மனைவியை நீ நேசிக்கவில்லை அல்லது கிறிஸ்து சபையை நேசித்தது போல நீ நேசிப்பதற்கு பிரயாசம் கூட எடுக்கவில்லை என்று சொல்லி உங்களுடைய மனசாட்சி உங்களை குற்றப்படுத்துகிறதா?
Does your conscience tell you that you have not loved your fellow believer?
உங்கள் சக விசுவாசியை நேசிக்கவில்லை என்று உங்களுடைய மனசாட்சி உங்களை உறுத்துகிறதா?
Don't worry about his accusation.
அவர் உங்கள் மீது வைத்திருக்க குற்றச்சாட்டை குறித்து கவலைப்பட வேண்டாம்.
All believers who accuse others are in fellowship with Satan, who is the accuser of the brothers.
சகோதரர்களை குற்றம் சாட்டுகிற எல்லா விசுவாசிகளும் குற்றம் சாட்டுகிறவனாய் சாத்தானோடு ஐக்கியமாக இருக்கிறார்கள்.
There are many brothers like that.
இது போன்ற அநேக சகோதரர்கள் இருக்கிறார்கள்.
I heard of people who will get up in the meeting and accuse the elders.
நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், கூட்டங்களிலே சபை கூட்டத்திலே எழுந்து நின்று மூப்பர்களை குற்றம் சாட்டுகிற சகோதரர்கள் இருக்கிறார்கள்.
You know what is that?
அது என்ன தெரியுமா?
That is like the devil standing up in a meeting and speaking because he is the accuser of the brothers.
பிசாசு தான் சகோதரர்களை குற்றம் சாட்டுகிறவன். ஆகவே அந்த சகோதரர் எழுந்து சொன்னார் என்று எண்ணுகிறீர்களா? இல்லை, ஒரு சாத்தானே எழுந்து நின்று பேசுகிறான்.
That poor fellow does not know that he is in fellowship with the devil at that moment.
பாவம், அந்த சகோதரன் அந்த நேரத்திலே பிசாசோடு ஐக்கியமா இருக்கிறான் என்பதை அறியாமல் இருக்கிறார்.
What shall we do?
நாம் என்ன செய்யலாம்?
Help him to be delivered from the devil, that's all.
பிசாசிலிருந்து எப்படியாவது விடுதலையாக்க முடியும், உதவி செய்ய வேண்டும். அவ்வளவுதான் நாம் செய்ய வேண்டிய காரியம்.
Because otherwise he will live with the devil for eternity.
அல்லது சாத்தானோடு கூட நித்திய நித்திய காலமாக வாழ்ந்து கொண்டே இருப்பார்.
We are not bothered about people who accuse us.
ஆகவே நம்மை குற்றம் சாட்டுகிற சவுளை குறித்து நமக்கு அக்கறை இல்லை. அந்த குற்றம் சாட்டுகளை குறித்து அக்கறை இல்லை.
But when your own conscience accuses you.
உங்களுடைய சொந்த மனசாட்சி உங்களை குற்றம் சாட்டும் பொழுது,
that is serious.
அது சீரியஸான காரியம்.
That is what I am talking about.
இதை குறித்து தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன்.
If you want to be in the first resurrection,
முதல் உயிர்த்தெழுதலில் நீங்கள் பங்கு பெற வேண்டுமானால்,
do what Paul did.
பவுல் செய்ததை நீங்கள் செய்யுங்கள்.
You must remember this verse by heart.
இந்த வசனத்தை நீங்கள் மனப்பாடமாய் அறிந்து கொள்ள வேண்டும்.
Acts 24:16.
அப்போஸ்தலர் 14:16.
24:16. All of you young people,
வாலிபர்களே,
please remember this verse by heart.
தயவு செய்து இந்த வசனத்தை மனப்பாட வசனமாய் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள்.
I put it into my mind as a young Christian many years ago.
அநேக ஆண்டுகள் முன்பதாக வாலிபனான கிறிஸ்துவாக இருக்கும் பொழுதே நான் இந்த வசனத்தை என்னுடைய மனதில் மனப்பாடம் செய்து கொண்டேன்.
Long before I got married.
நான் திருமணம் ஆவதற்கு வெகு நாட்களுக்கு முன்பதாக.
Nearly 50 years ago.
கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் முன்பதாக.
I do my best to keep a good conscience before God and before men.
இதனால் நான் தேவனுக்கு மனுஷருக்கு முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன்.
All of you young people say that to yourself many times.
வாலிபர்களே, நீங்கள் எல்லாரும் இந்த வசனத்தை உங்களுக்குள் நீங்களே சொல்லிக் கொண்டே இருங்கள்.
I do my best to keep a good conscience before God and before men.
தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன் என்று உங்களுக்கு நீங்களே இந்த வசனத்தை சொல்லிக் கொண்டே இருங்கள்.
Where there are two or three elders in a church,
எங்கே இரண்டு மூன்று மூப்பர்கள் ஒரு சபையில் இருக்கிறார்களோ,
I want to ask you who are elders.
மூப்பராக இருக்கக்கூடிய உங்களை நான் கேட்கிறேன்.
Do you have a good relationship between you as elders?
மூப்பராக இருக்கக்கூடிய உங்களுக்குள்ளே நல்ல உறவு இருக்கிறதா?
Or do you have conflict?
அல்லது உங்களுக்குள்ளே பிணக்குகள் இருக்கிறதா?
Do you try to draw some disciples after yourself against the other person?
மற்ற நபருக்கு விரோதமாக ஒரு சிலர் உங்கள் பக்கமா இழுத்துக்கொள்ள பிரயாசப்படுகிறீர்களா?
That is like the BJP Congress conflict.
அது பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் உள்ளதான சண்டை போல.
That is in politics, not in the church.
அது அரசியலில் தான் காணப்பட வேண்டும், சபையில் அல்ல.
Here we are called to cooperate and work together with one another.
இங்கே ஒருவரோடு ஒரு இசைந்து செயல்பட வேண்டும் என்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
C See if your conscience convicts you about these things.
இவ்விதமான காரியங்களை குறித்து உங்கள் மனசாட்சி உங்களை குற்றப்படுத்துகிறதா என்று யோசித்து பாருங்கள்.
See if you have behaved in pride towards others.
மற்றவர்கள் மீது நீங்கள் பெருமையிலே நடந்து கொள்கிறீர்களா, உங்களுடைய நடத்தை அப்படி இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள்.
I told you that I don't like to sit on a platform.
நான் ஒரு மேடையிலே உட்கார நான் விரும்புவதில்லை என்று உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன்.
I'll tell you why.
ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்.
Because Jesus said.
என்னால் இயேசு சொன்னார்.
Acts chapter Matthew 23
மத்தேயு 23 ஆம் அதிகாரம்
verse 8 don't be called rabbi because only one is your teacher.
மத்தேயு 23:8 நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதீர்கள்.
Don't be called father because only God is your father.
தேவனே உங்களுக்கு பிதாவா இருக்கிறபடினாலே பூமியில ஒருவனை உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள்.
Don't call be called leader because only Jesus Christ is your leader.
கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவா இருக்கிறார், தலைவரா இருக்கிறார். ஆகவே நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள், யாரையும் அழைக்காதிருங்கள்.
Then what are we?
பின்ன நாம் எல்லாரும் யார்?
Verse 8, we are all brothers.
நாம் எல்லாரும் சகோதரர்களா இருக்கிறோம்.
That is why I never allow anybody to call me pastor.
எட்டாம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிற அப்படினாலே தான் நான் யாரையுமே என்னை பாஸ்டர் என்று அழைக்க நான் அனுமதிப்பதில்லை.
Or reverend or right reverend.
ரெவரண்ட் என்றோ ரைட் ரெவரண்ட் என்றோ அழைக்கப்பட விரும்பவில்லை, அழைக்க அனுமதிப்பதில்லை.
Or sir.
அல்லது ஐயா.
I remember in Kerala one man called me sir.
கேரளாவிலே ஒருவர் இடத்துல வந்து சார் என்று அழைத்தார்.
I said that's not my name.
நான் ஒண்ணே சொன்ன, அது ஏன் பேர் இல்லைங்க?
It's not sir, it is Zach.
சார் இல்ல, நான் ஜாக் என்று சொன்னேன்.
ப்ளீஸ் கரெக்ட் யுவர் செல்ஃப்.
ஆகவே நீங்க இனிமே கொஞ்சம் திருத்திக் கொள்ளுங்கள் என்று
சொன்னேன். வாட் ஆர் வி?
நாம் யார்?
வி ஆர் ஆல் பிரதர்ஸ்.
நாம் எல்லாரும் சகோதரர்களாய் இருக்கிறோம் என்று எட்டாம் வசனம் வாசிக்கும்.
இஃப் யூ வாண்ட் ஒன் மோர் டைட்டில்.
இன்னும் ஒரு பட்டம் உங்களுக்கு வேண்டுமா?
இட் இஸ் ஈவன் பெட்டர் டைட்டில்.
அதே காட்டிலும் மேன்மையான ஒரு பட்டம்.
வெர்ஸ் 11.
11 வசனம்.
வி ஆர் ஆல் சர்வன்ட்ஸ்.
நாம் எல்லாரும் வேலைக்காரர்கள்.
Would you like somebody to call you velakaran?
யாராவது உங்களை பார்த்து வேலைக்கார என்று கூப்பிட நீங்கள் கூப்பிட்ட சந்தோஷமா இருப்பீங்களா?
You must love that title.
அந்த பெயரை நீங்க நேசிக்க வேண்டும்.
I like that title.
எனக்கு அந்த பட்டம் ரொம்ப பிடிக்கும்.
வேலைக்காரன் ஜாக்.
வேலைக்காரன் ஜாக்.
You must love that.
நீங்கள் அதை நேசிக்க வேண்டும்.
Jesus said it.
இயேசுவே சொல்லியிருக்கிறார்.
Brother and servant.
சகோதரர்கள் வேலைக்காரர்.
That's why we don't like to sit higher than other people.
ஆகவே தான் மற்ற மக்களை காட்டிலும் உயரமான ஒரு இடத்துல உட்கார விரும்புவதில்லை.
Anyway, that may be necessary for other reasons, but in our heart we must not have that attitude.
பிற காரணங்களுக்காக சில சமயத்தில் உட்கார வேண்டியிருக்கிறது, ஆனால் உள்ளத்திலே அப்படிப்பட்ட காரியத்தை வாஞ்சிக்க
வேண்டாம். In my heart I must not elevate myself over the youngest brother in the church.
சபையிலே இருக்கக்கூடிய வயதிலே குறைந்த ஒரு சகோதரனை காட்டிலும் நான் எந்த அளவு என்னை உயர்த்துவதற்கு பிரயாசப்படவே கூடாது.
I am not his father.
நான் அவருடைய தகப்பன் அல்ல, பிதா அல்ல.
I am his brother.
நான் அவருடைய சகோதரன்.
In Bangalore.
பெங்களூர்லே.
You know the children in Sunday school, they go to Sunday school till they are 14 years old.
14 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் சண்டே கிளாஸ் போகிறார்கள்.
They call me Uncle Zach, Uncle Zach, Uncle Zach.
என்னை Uncle Zach, Uncle Zach என்று சண்டே கிளாஸ் பிள்ளைங்க என்னை கூப்பிடுறாங்க. மாமா, மாமா என்று, மாமா ஜாக் என்று
கூப்பிடுகிறார்கள். I say okay, up to the age of 14 I will permit that.
மாமா எல்லாம் என்று கூப்பிடுவது 14 வயசு வரைக்கும் பரவாயில்ல, அது வரைக்கும் தான் நான் அனுமதிப்பேன் என்று
சொல்லியிருக்கேன். After that I am your brother.
14 வயசு கடந்து விட்டது என்று சொன்னால் நான் உடைய சகோதரன்.
I want you to be my brother in Christ.
நீ எனக்குள்ளாய் கிறிஸ்துவுக்குள் சகோதரனாய் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
Even if you are 50 years younger than me.
என்னை காட்டிலும் 50 வயது உனக்கு குறைவா இருந்தாலும் சரி.
You are a brother of Jesus Christ and I am a brother of Jesus Christ.
நீ இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சகோதரன், நான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சகோதரன்.
You are a sister of Jesus Christ.
கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் சகோதரிகள்.
I want to say to all of you older brothers and sisters.
வயதிலே முதிர்ந்த சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன்.
Don't follow this worldly habit of trying to be like some senior person.
உலகத்தினுடைய பழக்க வழக்கத்தையும் கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டாம். நான் மூப்பன் அல்லது சீனியர் என்றெல்லாம் அழைக்கப்பட விரும்ப வேண்டாம்.
Follow me as I follow Christ.
நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுங்கள்.
Be a brother.
எல்லாருக்கும் ஒரு சகோதரனாய் இருங்கள்.
Among other brothers.
மற்ற சகோதரர்களுக்குள்ளே ஒரு சகோதரனாய் இருங்கள்.
Be a servant among other servants.
மற்ற வேலைக்காரர்கள் மத்தியில் நீங்களும் ஒரு வேலைக்காரனாக இருந்து விடுங்கள்.
That is how we will build the church.
இப்படித்தான் நாம் சபையை கட்ட விரும்புகிறோம்.
And if you have not been like that,
இது போல இல்லை என்றால்,
humble yourself now.
இப்பொழுதே உங்களை தாழ்த்துங்கள்.
Otherwise the light inside you will become darkness.
அதில்லாத பட்சத்திலே உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒளியானது இருளாய் மாறிவிடும்.
That is what is destroying many churches.
இதுதான் இன்றைக்கு अनेक சபைகளை கெடுத்து கொண்டிருக்கிறது, அழித்து கொண்டிருக்கிறது.
You may say that I don't call myself bishop or pastor.
நான் என்னை பிஷப் என்றோ பாஸ்டர் என்றோ அழைக்கவில்லை, அழைக்கப்படவில்லை என்று சொல்லலாம்.
But we can behave like a bishop or a pastor.
ஆனால் பாஸ்டரை போல பிஷப்பை போல நம்முடைய நடத்தை காணப்படலாம்.
The Protestant popes are more dangerous than the Roman Catholic pope.
ரோமன் கத்தோலிக்கரில் இருக்கக்கூடிய போப்பாண்டவரை விட புராட்டஸ்டன்ட்ல இருக்கக்கூடிய போப்பாண்டவர்கள் அதிக அபாயகரமானவர்கள்.
The Pentecostal popes and the CFC popes are most dangerous.
அதே காட்டிலும் அதிகமாக பெந்தகோஸ்தி சபையில் உள்ள போப்புமார்களும் CFC சபையில் உள்ள போப்புமார்களும் மிகவும் அபாயகரமானவர்கள்.
People who think other people must listen to me.
எல்லா மக்களும் நான் சொல்றதை தான் கேட்கணும்.
My word is law.
என்னுடைய வார்த்தை நான் ஒன்று சொன்ன அதுவே பிரமாணம்.
You know what I'll tell people, what I tell people?
நான் மக்களுக்கு என்ன சொல்லணும்னு உங்களுக்கு தெரியுமா?
I say, brothers,
சகோதரளே,
if you disobey me, you don't commit a sin.
நான் சொல்றதுக்கு நீங்க கீழ்ப்படியாம போயிட்டீங்கன்னா நீங்க பாவமே செய்யல.
Make sure you don't disobey God.
தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்து விட வேண்டாம்.
That's all that matters.
அவ்வளவுதான் காரியம்.
Do you elders stamp down on people saying, why didn't you obey me?
மூப்பர்களே, நீங்க நின்று கொண்டு மடலே நான் சொன்னதுக்கு ஏன் நீங்க கீழ்ப்படியல என்று கேட்கிறீங்களா?
You are the CFC pope.
நீங்கள் தான் CFC போப்பாண்டவர்.
Does your conscience prick you today?
இன்றைக்கு உங்களுடைய மனசாட்சி உங்களை குற்றம் சாட்டுகிறதா?
Pull out that thorn.
அந்த முள்ளை பிடுங்கி விடுங்கள்.
That is why your life does not have perpetual peace and joy.
ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து சந்தோஷமும் சமாதானமும் காணப்படாமல் இருக்கிறது.
May God help us to be very sensitive in our conscience.
நம்ம மனசாட்சியில மிகுந்த உணர்வுள்ளவராக இருக்க முடியாது. தேவன் நமக்கு உதவி செய்வாராக.
You can fool people that you are a very humble person.
நான் தாழ்மையானவன் என்று சொல்லி மக்களை வேண்டுமானால் ஏமாற்றிக் கொள்ளலாம்.
But God knows your heart.
தேவன் உன் இருதயத்தை அறிவார்.
Blessed and holy is the one who will take part in the first resurrection.
முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமாய் இருக்கிறான்.
Paul wanted that.
அவனுக்கு அது தேவைப்பட்டது.
He says, because of this I do everything to keep my conscience clear before God and before men.
இதினிமித்தமாக தேவனுக்கு மனுஷருக்கு முன்பாக குற்றமற்ற மனசாட்சி உடனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன் என்று பவுல் சொல்கிறார்.
Paul had such a great longing for this.
இதற்காக பவுல் எவ்வளவோ அவர் வாஞ்சியுள்ளவராய் இருந்தார்.
He says in Philippians 3:10.
பிலிப்பியர் 3:10 அவர் சொல்கிறார்.
And 11.
11வது வசனம்.
I want to know Jesus better.
நான் இயேசுவை மென்மையாய் அறிந்து கொள்ள விரும்புகிறேன்.
I want to know the power of his resurrection.
அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அறிந்து கொள்ள விரும்புகிறேன்.
I want the fellowship of his suffering.
அவருடைய பாடுகளிலே பங்குள்ளவனாய் மாற விரும்புகிறேன்.
I want to die to myself like he died to himself.
அவர் தனக்காக மரித்தது போல நானும் என் சுயத்துக்காக மரிக்க விரும்புகிறேன்.
Why? Verse 11.
11வது வசனம்.
In English.
ஆங்கிலத்தில்.
That I may attain to the resurrection from the dead.
மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலில் நான் பங்கு பெற முடியாக என்று சொல்கிறார். 3வது அதிகாரம். அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்கு பெற முடியாக.
Yeah.
10வது வசனம்.
What a longing he had to be in that first resurrection.
முதல் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற வேண்டும் என்று எவ்வளவு அவர் வாஞ்சுள்ளவராக இருக்கிறார்.
Keep your conscience clear.
இந்த மனசாட்சியை தூய்மையாக காத்துக்கொள். நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father.
பரலோக பிதாவே.
We don't want to live in fear.
ஆண்டவரே, நாம் பயத்திலே வாழ விரும்பவில்லை.
Because you love us.
நீர் எங்களை நேசிக்கிறீர்கள்.
But we want to keep a clear conscience.
ஆண்டவரே, நாங்கள் ஒரு சுத்த மனசாட்சியை வைத்துக் கொள்ள விரும்புகிறோம்.
We want to walk in humility and brokenness.
ஆண்டவரே, நொறுங்குதலிலேயும் தாழ்மையிலேயும் நடக்க விரும்புகிறோம். ஆண்டவரே,
help us.
எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே.
In Jesus name.
இயேசு நாமத்தில் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.
பரிசுத்த ஆவியின்